பாடும் ஆண்டவரே, மிகவே உடைய கிருபை வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. எம்மட்டும் எங்களை காத்து வந்திருக்கிறீர். இப்பேற்பட்டவர்களை எங்களை ரட்சித்து கடின இருதயம் உள்ள எங்களை மாத்தி உங்களுடைய சத்தியத்தை கேட்க வைத்திருக்கிறீர். இதெல்லாம் நினைத்து உங்களுடைய கிருபைக்கு நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிசயமான கிருபை அது. ஒரு பரிசுத்தவான் பாடின மாதிரி அமேசிங் கிரேஸ், அதிசயமான கிருபை. எங்களுக்கு தேவனுக்கு பயப்பட சொல்லி கொடுத்த கிருபை. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எங்களுக்கு அந்த கிருபை இன்னும் எவ்வளவு அவசியமா தேவைப்படுகிறதுன்றத நாங்க உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் போது அநேக மனநிலைமையில இருந்து நாங்க வந்திருக்கிறோம். சில பேர் சில உலக பிரகாரமான வருத்தங்களோடு, கஷ்டங்களோடு, வியாதிகளோடு, தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஆத்மீக தாகத்தோடு வந்திருக்கிறோம். இவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது உங்களுடைய கிருபைதான் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைத்தா அது போதும். பவுலுக்கு நீர் பார்த்து சொன்ன மாதிரி ஒரு மூன்று தரம் ஜபிக்கும் போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றது, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் வெளிப்படும்ன்ற மாதிரி பவுல நீர் ஆறுதல் படுத்தின தேவன். இந்த நேரத்திலையும் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய வார்த்தையின் மூலமா உங்களுடைய கிருபையை காண செய்யும், உங்களுடைய கிருபையை அனுபவிக்க செய்யும். இன்னும் உங்களுடைய கிருபையை ருசி பார்க்காத மனம் திரும்பாம இருக்கிறவர்களுக்கு மனம் திரும்புதல் இன் கிருபையை நீர் தாருமாண்டவரே. ஜீவனுக்கேற்ற மனம் திரும்புதல் ஏற்படும்படிக்கு இன்னைக்கு இருக்கிற வார்த்தைகளை, இன்னைக்கு வசனங்களை நீர் பயன்படுத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தேவனே, ஆமென். நமக்கு ரெவலேஷன் 8வது அதிகாரம் நீங்க உங்க பைபிள்ல எடுத்துக்கலாம். ஒரு ஒரு வசனமா படிச்சுட்டு இப்ப 8வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். 8வது அதிகாரம் வசனம் 6ல இருந்து அந்த அதிகாரம் முடிய ஒருத்தர் நீங்க சத்தமா வாசிங்க, எல்லாரும் கவனமா அந்த வசனத்தை கேட்போம்.
அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும் புல் எல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருள் அடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
ஒரு ஒரு வேட்டையாடுற ஒரு மனுஷன், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வேட்டையாடுற ஒரு ஒரு வேட்டைக்காரன் அப்படின்லாம். வேட்டைக்காரனா அவர் வந்து அவர் காட்டுக்கு போறார். அவர் காட்டுக்கு போகும்போது அவர் வராருன்னு எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிருமா, தெரிஞ்சு எந்த மிருகமும் முன்னாடி நிற்காதான். அவர் வந்து எல்லாம் ஒளியறதுக்கு ஓடுமா. ஒரு டைம் ஒரு சிங்கம் மாத்திரம், நான் தானே காட்டுக்கு ராஜா அதனால நான் நிற்பேன் அப்படின்னு தைரியமா நின்னுச்சான். எல்லாரும் அவன் பார்த்து சொன்னான்னா, எல்லா மிருகங்களும் ஓடுது, நீ மாத்திரம் எனக்கு முன்னாடி தைரியமா நிக்கிறியா அப்படின்னு கேட்டு, நான் இப்போ உனக்கு ஒரு ஒரு வில்லு விட போறேன், அம்பு விட போறேன், என் வில்லுல இருந்து அம்பு ஒன்று விட போறேன், அது வெறும் சாம்பிள் தான், நீ என் கையில மாட்டினா உன்னை என்ன செய்ய போறேன்றதுக்கு ஒரு சாம்பிளாக ஒரு அம்பு விடுறேன் அப்படின்னு ஒரு அம்பு விட்டான். ரொம்ப கரெக்டா விடுறதுனால போய் அந்த சிங்கத்துக்கு அடிச்சுச்சான். அடிச்ச உடனே அந்த சிங்கம் மிரண்டு பயந்து போய் எங்கன்னா ஒளியிலான்னு ஓடிச்சான். ஓடின உடனே ஒரு நரி வந்துச்சான். நரி வந்து அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான், நீங்க காட்டுக்கே ராஜா, நீ போய் இப்படி ஒளியலாமா, நீ தைரியமா போய் நில்லு அப்படின்ச்சான். நீ எவ்வளோ மோசமான ஆலோசனைக்கார நரியே, ஏன்னா அவன் சாம்பிளாக அமிச்ச அம்புக்கே நான் நடுநடுங்கி போயிட்டேன், வலி தாங்க முடியல, அவன் கையில் நான் மாட்டினேன்னா அவன் என்ன என்ன வாதிப்பான்னு எனக்கு இப்போ புரியுது சாம்பிள் வாங்கினதுனால அப்படின்னு புத்திசாலித்தனமாக அந்த சிங்கம் போய் ஒளிஞ்சிச்சான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து பாவி மனுஷர்களை நேராக உடனே வந்து தண்டிக்கிறது இல்லை, தண்டிப்பதற்கு முன்பதாக அவருடைய வில்லுல இருந்து அநேக அம்புகளை விட்டு பார்க்கிறார். அவங்க திருந்துவாங்களா, அவங்க மாறுவாங்களா, அதுக்கு பேர் தான் பராமரிப்பு அப்படின்றோம். ஒரு அவிசுவாசி கூட பராமரிப்பு இருக்கு. ஆண்டவர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அனுப்புறார். ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸே அவருடைய சாம்பிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான், அதை பார்த்தாவே நமக்கு என்ன வேர்த்து கொட்டிடுவோம். ஏன்னா சில ஆக்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா, சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், சில பேருக்கு விபத்துங்க நடக்கும், சில பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள் நடக்கும், சில பேருக்கு வியாதி நடக்கும், அதுவே வேர்த்து எடுத்துருது மனுஷருங்களை. அது ஆண்டவருடைய வில்லு சாம்பிள்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருது. அதுக்கே மனுஷருங்க வேர்த்து போனா அவருடைய உண்மையான ஜட்ஜ்மெண்ட் வரும்போது எப்படி யார் நிலைநிற்க முடியும், உள்ளாறு வரும்போது யார் நிற்க முடியும் அப்படின்றத நம்ம உணரணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அம்புகளை விடத்தான் செய்கிறார். பராமரிப்பின் மூலமாக பலவிதமான அம்புகளை விடுறார். ஏன், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பணும். இந்த உலகத்துக்கு ஒட்டி உலக மயக்கத்தில் பாவ மயக்கத்தில் நம்ம வாழக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நம்ம வரணும், நம்ம ஆத்மா எந்திரிக்கணும். அதுக்காக அம்புகளை விட்டு விட்டு பார்க்குறார். அந்த அம்புகளுக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்குறீங்க, அதை ஆண்டவர் கவனிக்கிறார். என்ன மாதிரி பதில் கொடுக்குறீங்க? அநேக அம்புகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருக்கலாம் பராமரிப்பின் மூலமா. இந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு அம்பை விடுறார். அந்த அம்பு எது தெரியுமா? நான் தான் அந்த அன்பு. இந்த வசனங்களை இப்போ 6-13 வசனங்களில் தேவனுடைய சார்பில் அவருடைய வில்லில் வச்சு நான் உங்களுக்கு அனுப்ப போறேன். அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறீங்கன்றதும் ஆண்டவர் பார்க்க போறார். எக்காலங்கள் அப்படின்னு வரப்போகுது. எக்காலம் வந்து ஒரு அலார்மிங் சத்தம், எச்சரிக்கையின் சத்தம். எக்காலம் ஊதுனா எல்லாரும் ஜாக்கிரதையாயிரணும், உஷாராயிரணும், எக்காலத்துக்கிட்ட விளையாடக்கூடாது. எக்காலங்கள் ஊதப்பட போகிறது. அதுக்கு எப்படி பதில் கொடுக்க போறீங்கன்றதும் ஆண்டவர் பார்க்கத்தான் போறார். ஆகவே மிக கவனத்தோடு இந்த வசனங்களை நம்ம கேட்போம். கேட்டு இந்த வசனங்கள் நம்மள ஒரு சில பேர் இன்னமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம மாறாம மனம் திரும்பாம இருக்கிறீங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறார். பலவிதமான அம்புகளை அனுப்பி 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 பார்க்கிறார். உங்க இருதயம் மாறுமா, உங்க மனசு மாறுமான்னு பார்க்கிறார். இந்த வசனத்திலேயாவது மாறுதான்னு அவர் பார்க்கிறார். பயங்கரமான எச்சரிக்கையான வசனம், ரொம்ப ஒரு ரொம்ப மனதை உருக்குற ஒரு வசனங்கள். அதை நம்ம படிக்க போறோம். அந்த வசனங்களை நம்ம இப்போ தியானிக்கும் போது ரெவலேஷன் 1 அதிகாரத்திலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, ஒரு ஒரு வசனம் விடாம. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோஜனம் உள்ளதுன்னு போட்டிருக்கு. அதனால தான் ஒரு வார்த்தையும் நம்ம விடுறதில்ல, அங்கங்கே பார்த்துட்டு போகாமல் ஒரு ஒரு வார்த்தைகளும் நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கோம். அது பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்குது. இன்னைக்கு படிக்கிற வசனங்கள் ரொம்ப பயங்கரமான வசனங்களாக தான் இருக்க போகுது. 6 முத்திரை நம்ம திறந்ததை நம்ம பார்த்து முடிக்கும் போது ஆறாவது முடிஞ்சு ஏழாவது முத்திரை திறக்கும் போது நம்ம என்னத்தை பார்த்தோம், என்ன நடந்ததாக? ஒரு பெரிய சைலன்ஸ், ஒரு பெரிய அமைதி. பரலோகத்திலேயே அரை மணி நேரத்துக்கு ஒரு பெரிய அமைதி. அது என்ன? ஒரு தி ஆஃபுல் சைலன்ஸ் அப்படின்னு, ரொம்ப பயங்கரமான சைலன்ஸ். ஏன்னா கடவுள் வந்து நியாய தீர்ப்புக்கு எந்திரிச்சிட்டார். அது என்ன பயங்கரமா உலகத்துக்கு இருக்க போகுது, அந்த கடைசி நாள் வந்துருச்சு. அது என்ன பயங்கரமா உலகத்துக்கு இருக்க போகுதுன்றத வலியுறுத்தும் படிக்கு அந்த சைலன்ஸை நம்ம பார்த்தோம். அது முடிச்சு ஏழாவது முத்திரை, அது என்ன ஆச்சு? ஏழாவது முத்திரை திறக்கப்பட்டுச்சு, அது என்ன சைலன்ஸோடு என்ன நடக்க போதோன்னு எல்லாரும் பயந்து எதிர்பார்க்கிற ஒரு நேரத்தில், சில நேரத்தில் ஒரு பயம் படுத்துற மாதிரி சஸ்பென்ஸாக முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் ரெவலேஷன் முடியுது. அப்படியே ஏழாவது முத்திரை திறந்து அரை மணி நேரம் சைலன்ஸ், அந்த ஏழாவது முத்திரை ஸ்க்ரீன் முடிஞ்சிருது. என்ன நடக்குதுன்னு சொல்றது இல்லை, பாருங்களேன், சொல்றது இல்லை. அந்த சைலன்ஸ்லேயே நிறையா பேசுறாரு. உன்னுடைய மௌனமே ரொம்ப பேசுதுன்ற மாதிரி ஆண்டவருடைய மௌனம் ரொம்ப சொல்லும். அது முடிஞ்சிருது அந்த சீன். அதுக்கப்புறம் இன்னொரு அடையாள காரியம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன இப்போ வருது? எக்காலங்கள், ஏழு எக்காலங்கள். ஏழு முத்திரைகள் முடிஞ்சிருச்சு, இப்போ வர்றது ஏழு எக்காலங்கள் வரப்போகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து இந்த ஏழு எக்காலங்கள் ஏழு முத்திரைகள்லாம் ஒன்னுக்கு அடுத்து நடக்கிற காரியங்கள் அல்ல. ஒரு ஒரு ஸ்டோரி லைன்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலேருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் நடக்கிற சரித்திர விவரங்கள் தான் பலவிதமாக நமக்கு போட்டிருக்கு ரெவலேஷன் புக்கில். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய் சீஷரன் கேட்டாங்க. வசனம் படிப்போம், மத்தேயு 24:3 இருந்து படிப்போம்.
பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
சரி, இந்த ஏழு முத்திரைகள் அப்படின்றத முடிச்ச பிறகு ஏழு எக்காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏழு எக்காலங்கள் வந்து என்ன? இந்த ஏழு எக்காலங்கள், இயேசு அந்த மத்தேயு 24 நம்ம படித்த வசனங்கள் அவர் சொல்லும் போது, என்னுடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற காரியங்களை அவர் சொல்றார். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் பஞ்சங்களும் பெரிய பூமி அதிர்ச்சிகளும் ஏற்பட கூடியது அப்படின்றார் அவர். அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றார். அந்த காரியங்களை தான் பலவிதமான அடையாளங்களோடு நமக்கு எழுதியிருக்கு ரெவலேஷன்ல. ஒரு இந்த கதை வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஒரு லீனியர் கதை இல்லை. லீனியர்னா ஒன்னுக்கு ரெவலேஷன் வந்து ஒன்னாவது அதிகாரம் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது அதிகாரம், ரெண்டாவது அதிகாரம் முடிஞ்ச பிறகு மூணாவது அதிகாரம் மாதிரி வரல. ஒரு ஒரு பேரலலா வருது. ஒரே சரித்திர நிகழ்வு தான். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலேருந்து ரெண்டாவது வரைக்கும் கூட நடக்கிற ஒரே காரியம். அது பலவிதமான ஆங்கிள், பலவிதமான கோணத்துல, பலவிதமான அடையாள மொழிகள்ல, பலவிதமான காரியங்களை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த ஏழு முத்திரைகள் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இயேசு வருகையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இயேசுடைய ஆறாவது முத்திரையில நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறோம். வானமே ஒரு சுருள் போல் கிழிஞ்சிருச்சு. எல்லா பூமி தீவுகள்லாம் இடமில்லாம போயிருச்சு. மலைகள்லாம் இது போயிருச்சு. எல்லா ஜனங்களும் ஓடி ஒளியறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்க முடியும்? அதுதான் ஜட்மெண்ட் டைம் வந்துருச்சு இல்லையா. அப்படி ஆறாவது முத்திரை ஏழாவது முத்திரையோடு அது முடிவு முடிஞ்சிருது. திருப்பி அதே காலகட்டத்தை வேற அடையாள மொழிகளோடு, இப்ப எக்கால அடையாள மொழிகளோடு நமக்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல தி ரீகேபிச்சுலேட்டிங் ஆர் சைக்ளிக் வியூ அப்படின்னுவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரே நிகழ்வை பல கோணத்துல இருந்து பாக்குறது. உதாரணத்துக்கு இந்த உத்தரகாண்ட்ல ஒரு பெரிய புயல் வந்து எவ்வளவு பயங்கரமா ஆச்சு. அதுல வந்து அந்த ஆறு அந்த ரிவர் பக்கத்துல நின்னவங்க அந்த தண்ணியெல்லாம் ஓடுறத பார்த்தவங்க சொல்ற கதை வித்தியாசமா இருக்கும். நியூஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு பக்கத்துல இது இடியெல்லாம் இடிச்சு அந்த வீடுகள்லாம் உழுவுற ஒரு இடத்துல இருந்து பார்த்தவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க, இன்னும் பிளெயின்ல இருந்து பாக்குறவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க, அவங்க வேற வேற நிகழ்வா சொல்றாங்க. ஒரே காரியத்தை தான் வித்தியாசமான இடங்கள்ல இருந்து கோணத்துல இருந்து பார்த்து சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஒருவேளை மைசூருக்கு போறோம்னு வச்சுக்குவோம், மைசூருக்கு போகும்போது பஸ்ல ரைட் சைட்ல உட்காந்துட்டு போறோம், உட்காந்து போகும்போது பல விதமான காட்சிகளை பார்த்துட்டு போறோம், திருப்பி அதே ரூட்ல லெப்ட் சைட்ல உட்காந்துட்டு போறோம், ஒரே மாதிரியா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இல்ல ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்குவோம், வித்தியாசமா இருக்கும். இல்ல பிளெயின்ல போறோம்னா இன்னும் வித்தியாசம், ஒரே ரூட் தான், ஒரே காலகட்டம் தான், பல கோணத்துல பாக்குற மாதிரி தாங்க ரெகுலேஷன் எழுதி இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அதை தான் நம்ம பார்க்கணும் இந்த நேரத்துல. இப்போ இது வரைக்கும் அந்த ஏழு முத்திரைகள் முடிஞ்சிருச்சு, இப்ப ஏழு எக்காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, ஏழு கலசங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாமே பேரலலா இருக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போமே, இந்த முதலாவது எக்காலம் எதை பாதிக்கிறதா நம்ம பார்க்கிறோம், இதுல ஏழாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு, எதை பாதிக்கிறத பார்க்கிறோம்,
அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது.
பூமி பாதிக்கிறதா பார்க்கிறோம் முதலாவது எக்காலம். நீங்க இன்னும் 16வது அதிகாரம் வசனம் 1-2 படிச்சு பாருங்களேன், முதலாவது கலசம் வரப்போகுது, அது எதை பாதிக்குது,
அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன்.
பூமியில, புரியுதுங்களா, முதலாவது எக்காலம் பூமியை பாதிக்குது, முதலாவது கலசம் பூமியை பாதிக்குது, ரெண்டாவது எக்காலம் எதை பாதிக்குது, 8வது வசனம் என்ன போட்டிருக்கு இங்க, 8வது அதிகாரம் 8வது வசனம்,
இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் இருக்கிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது.
பாருங்களேன், சமுத்திரத்துல பாதிக்கப்பட்டது. அதே மாதிரிதான் ரெண்டாவது கலசத்தை 16வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன்,
இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்தின் மேல்
ஊற்றினான். பாருங்களேன், அதே பேரலல் சமுத்திரத்துலன்னு வருது. மூணாவது எக்காலம் எதை பாதிக்குது, 10வது வசனம் 8-10,
மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது, அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றிலும் மேலும் விழுந்தது.
ஆறுகளை பாதிக்கிறதா பாக்குறோம், அதே 16:4 மூன்றாவது கலசம் எதை பாதிக்குது,
மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளவைகளை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான்.
ஆறுகள் பாத்தீங்களா, இந்த பேரலல், ஒன்னு ஒரே காரியம்தான், ஆனா வித்தியாசமான அடையாள மொழிகள்ல நமக்கு சொல்லப்படுறது. நாலாவது கூட பார்க்கலாம், நாலாவது இங்க வந்து சூரியனை பாதிக்கிறதா 12வது வசனத்துல நமக்கு போட்டிருக்கு. அதே 16வது அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா சூரியனை பாதிக்கிறதா தான் இருக்கும். சேம் இவன்ட்ஸ், சேம் காரியத்தை வித்தியாசமான அடையாள மொழிகள்ல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இந்த எக்காலத்தை நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது ரெண்டாவது வசனத்திலேயே அது ஆக்சுவலா ஆரம்பிச்சிச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன், அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ரெண்டாவது வசனம் படிங்களா,
பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன், அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து,
இல்ல போதும், ஏழு தூதர்களை கண்டேன். அந்த தூதர்களுக்கு ஒரு விசேஷமான விவரிப்பு, அவங்க எப்பேற்பட்ட தூதர்கள், தேவனுக்கு முன்பதாக நிற்கிற தூதர்கள், அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ். அந்த ஏஞ்சல்ஸுக்கு, அந்த ஏஞ்சல்ஸ் வராங்க, அவங்களுக்கு பேர் வந்து தேவனுக்கு முன்பதாக நிற்கிற தேவ தூதர். இந்த மாதிரி பைபிள்ல எங்கேயாவது தேவ தூதர்கள் இருக்காங்கன்னா ஒரே ஏஞ்சல் தான் தன்னை பத்தி அப்படி சொன்னார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லூக்கா 1:19 ஒரு ஏஞ்சல் வந்தார், யார் அது, ஜக்கேரியா கிட்டயும் மேரி கிட்டயும் ஒரு ஏஞ்சல் வந்தார். எந்த ஏஞ்சல் வந்தாரு படிங்க, 1:19, அவருக்கு விவரம் என்ன கொடுக்கிறார், தேவனுக்கு முன்பதாக நிற்கிற தேவ தூதன் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுக்கிறார், கேப்ரியல் அப்படின்னு. அந்த மாதிரி ஏழு ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் இவங்க, அவர் பேச்ச கேட்கலன்றதுக்காக அவரு சொல்றாரு உனக்கு குழந்தை பிறக்கும்பா, அவரு பெரிய யோவான் ஸ்தானம் பிறப்பாரு, அவர் பெரிய மனுஷனா இருப்பாரு. இவர் என்ன பண்ணார், ஜெக்கரியா அதை நம்பல. நம்ப எப்படி இருக்கும், எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சேன்னு. நான் ஏஞ்ச தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஏஞ்சல் என் பேச்ச நீ கேட்காம போன, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசவே மாட்டே அப்படின்னு ஊமை ஆக்கிட்டு போயிட்டார் அவரு. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல் பேசுறதே நம்பாம போகும்போது அந்த மாதிரி ஆகுதுன்னா அவங்க எக்கால ஊதும் போது எவ்வளவு சீரியஸா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ், சாதாரணப்பட்ட ஏஞ்சல்ஸ் இல்ல. அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது, அவங்களா போய் எடுத்துக்கல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்திருப்பாங்க, எது கொடுத்தாலும் ஆண்டவர் தானே கொடுக்கணும் இல்லைங்களா. ரெவலேஷன்ல நிறைய கொடுக்கப்பட்டது அளிக்கப்பட்டதுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, அதனுடைய ஊற்று ஆண்டவரா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இவங்க இந்த எக்காலத்தை ஊதின பிறகு நடக்கிற காரியங்களுக்கு பொறுப்பு யாரு, ஆண்டவர் தான் பொறுப்பு, ஆண்டவர் தான் அதை செய்ய போறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இந்த எக்காலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு எக்காலம், நீங்க பார்த்துருக்கீங்களா ட்ரம்பெட், நமக்கு எக்காலம்னா நமக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம நினைச்சுக்குவோம் இல்லைங்களா. எனக்கு மியூசிக்ல அந்த எக்கால சத்தம், அந்த ட்ரம்பெட் வரும்போது மியூசிக் ரொம்ப பிச் ஹை பிச்சில் போகும், பயங்கரமா இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். த்ரில்லே ஏற்படுத்துறதே ட்ரம்பெட் தான் மியூசிக்ல பாத்தீங்கன்னா. ஆனா பழைய பாடல மியூசிக்காக யூஸ் பண்ணப்படுறது இல்லை பைபிள்ல. எதுக்கு பைபிள்ல யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஆண்டவர் வந்து மோசேக்கு ஒரு ஆண்டவரே சொன்னாரு, 2 எக்காலத்தை சில்வர் எக்காலத்தை நீ ஏற்படுத்து அப்படின்னா. எதுக்குன்னா, ஒரு ஒரு சாலம் அசம்பிளி, ஒரு சபையை கூட்டணும். ஆண்டவர் அவர் வரார், அவருடைய சபையை கூட்டணும் போது அந்த டைம்ல மைக் சிஸ்டம் எல்லாம் இல்லை, எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு மைக் சிஸ்டம் இல்லை. அந்த எக்கால கூட்டும் போது, அந்த எக்கால சத்தம் வரும்போது எல்லாரும் ரெடியா இவங்க வந்துருவாங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எக்காலமா இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எக்காலம் பயன்படுத்துது. ராஜாக்கள் அவங்களுடைய பட்டாபிஷேகம் செய்யும் போது, தாவீது ராஜா பட்டாபிஷேகம் செய்யும் போது, அவங்க பிள்ளைங்கள் பட்டாபிஷேகம் போது எக்கால சத்தம் ஊதித்தான் செய்வாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. இன்னும் ரொம்ப விசேஷமா யாத்ராமத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், ஒரு ராஜா வரும்போது அந்த காலத்துல எக்காலம் ஊதுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, யாத்ராமத்துல ஆண்டவர் சகல மகிமையோடு வல்லமையோடு அந்த இடி முழக்கத்தோடு அவர் சீனாய் மலையில இறங்கி வரும்போது என்ன சவுண்ட் கேட்டுச்சு, எக்கால சத்தம். அந்த சத்தம் வந்து மெதுவா 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 ஸ்டார்ட் ஆகி அவரு கிட்ட வர 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 காதே பிச்சுட்டு போற மாதிரி ஒரு சத்தம், பெரிய சத்தம். என்ன அது அறிவுறுக்குது, ராஜாதி ராஜன் வருகிறார், அவர் வரார் அப்படின்றத, ஒரு கடவுள் வராருன்றத ஒரு அறிவிக்கிற மாதிரி எக்காலம். இன்னும் சொல்ல போனா, இயேசு வரும்போது முதல்ல கேட்கிற சவுண்ட் என்ன தெரியுமா, எக்கால சத்தம் வானில் தொனித்து. 1 தெசலோனிக்கர் 4:16 போட்டிருக்கு படிங்களா. பாருங்களேன், 6 வாரத்தோடு, அது 6 வாரத்தோடுனா அந்த சீனாய் மலையில வந்த மாதிரி, அதை விட குளோரியஸா வரப்போறாரு. வரும்போது தேவ எக்காலத்தோடு வருவார் அப்படின்றது வந்து, எக்காலம் வந்து ஒரு ராஜா வருகை, அது ஒரு பெரிய சத்தமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம, வரப்போற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போதுன்னா எக்கால சத்தம் ஊதி இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்பதாக ஒரு எச்சரிக்கையாக ஒரு அலர்ட் பண்ணும்படிக்கு எக்கால சத்தம் ஊதுறத நம்ம பார்க்கலாம். ஒரு நிறைய வசனங்கள் இருக்கு இதுக்கு, ஒரே ஒரு வசனம் எடுப்போம். யோயேல் 2:1, யாராவது பேஜ் நம்பர் எடுத்திருந்தா நீங்க பார்த்து சொல்லலாம். யோயேல் 2:1,
சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது.
சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், அப்புறம்
என் பரிசுத்த பர்வதத்தின் பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்.
எச்சரிப்பின் சத்தம், இட்ஸ் அ வார்னிங் சவுண்ட். கவனிக்கிறீங்களா, இதுதான் இந்த இடத்துல எக்காலம் ஏன் ஊதப்படுகிறதுனா இந்த காரணத்தினால தான். சியோனில் சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கையின் சத்தம். அப்புறம் என்ன போட்டிருக்கு,
தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள்,
தத்தளிக்க நடுங்கி மிரளணும்.
ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய நாள் வருகிறது அப்படின்ற பழைய ஏற்பாட்டில் இதான் ஆண்டவர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்பதாக, அவர் இறங்கி வர்றதுக்கு முன்பதாக ஒரு ஒரு வார்னிங்காக, ஒரு எச்சரிக்கையாக எக்கால சத்தம் பல ஏற்பாடுல நம்ம பார்க்கலாம். அதோட அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இது இது ரொம்ப அழகா வந்து ஒரு படமாக யோசுவா கதையில வர்றதை நம்ம பார்க்கலாம். யோசுவா கதையில அவங்க கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் கானான் தேசம் நுழையறதுக்கு அவங்களுக்கு தடையாக ஒரு ஊர் இருந்துச்சு. எந்த ஊர் அது? எரிகோ. எரிகோ ஊர் இருந்துச்சு. அந்த எரிகோ மதில்கள் இடிஞ்சு கீழே விழுந்தா தான் அவங்க கானான் தேசம் நுழைய முடியும். அந்த மதிலை எப்படி இடிச்சாங்க தெரியுங்களா? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாரு, அந்த எரிகோக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அது தாண்டவர் அழிக்க போறார். அவங்களுக்கு அங்க அழிவு அழிவு வந்துருச்சுன்றத அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு, போய் 7 நாளைக்கு ஒரு தடவை போய் சுத்திட்டு வரணும். நம்ம இந்து இதுலாம் கோயில சுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் சுத்திட்டு வரணும், போய் சுத்திட்டு வா. 7 நாள் சுத்திட்டு வரணும். 7வது நாள் போகும்போது 7 தடவை சுத்திட்டு, 7வது தடவை சுத்தின பிறகு என்ன பண்ணும், ஜோரா எக்கால சத்தம் ஊதணும். எக்கால சத்தம் ஊதின பிறகு அந்த மதில்கள் விழுந்து எரிகோக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. அது ஒரு அடையாளமா நம்ம பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த யோசுவா 6:8 எத்தனை பேர் எக்காலம் ஊதணும்னு போட்டிருக்கு, ஆசாரியர்கள் தான் எக்காலம் ஊதணும். ஆனா எத்தனை ஆசாரியர்கள்,
7 எக்காலங்கள்
புரியுதுங்களா? அந்த படத்தை தான் யோவான் எடுக்கிறாருங்க. நம்ம ஏதோ சொல்றாரு யோவான் எடுத்துக்க கூடாது. பல ஏற்பாடுல இருக்கிற கதைகள்லயோ ஓமைகள்லயோ இருக்கிற பல விதமான படங்களை எடுத்து தான் நமக்கு ரெவலேஷன் எழுதியிருக்கு. பல ஏற்பாடை ஒழுங்கா படிச்சிருக்கிறவங்களுக்கு ரெவலேஷன் தெளிவா புரியும். அந்த எரிகோக்கு வந்த ஜட்மெண்ட் உடைய ஒரு அடையாளம், அங்க 7 ஆசாரியர்கள் ஊதிக்கிட்டு போகும்போது எரிகோக்கு ஜட்மெண்ட் வருது. அந்த 7வது ஊதின பிறகு பயங்கர சத்தத்தோடு எரிகோக்கு நியாய தீர்ப்பு வருது. அந்த மாதிரி இங்க யோவான் அந்த படத்தை தான் எடுக்கிறார். அந்த பாத்தீங்கன்னா 7வது எக்காலம் ஊதின பிறகு என்ன நடக்குதுன்னு போட்டிருக்கு, இல்ல இந்த இதுல வந்து 7வது எக்காலம் ஊதுறதுக்கு கடவுளுடைய ஆர்க் ஆஃப் த கவனன்ட், என்ன சொல்றது, உடன்படிக்கை பெட்டி, அதை எடுத்துட்டு போறாங்க 7வது எக்கால டைம்ல. அவங்க 7வது நாள் போகும்போது உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகணும். இங்க பாருங்களேன், 7வது எக்காலம் ஊதின பிறகு 11வது அதிகாரம் ரெவலேஷன்ல 11:15 என்ன வருது பாருங்க, புரியுதுங்களா, உடன்படிக்கையின் பெட்டி 7வது எக்காலம் ஊதினான், எல்லாம் தேவனுடைய ராஜ்யங்களானது கடைசியில பெட்டி காணப்படுது. அதே படம் தான் இங்க எடுத்து போடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா, இந்த எரிகோ எப்படி அழிஞ்சிச்சோ, ஏன்னா தேவனுடைய ஜனங்க கானான் தேசம் போய் சேரணும்னா எரிகோ விழுந்தா தான் அவங்க போய் சேர முடியும். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், எருசலேம் புதிய எருசலேம் ஏற்பட்டு தன்னுடைய ஜனங்க பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்துக்கு பைபிள்ல என்ன பேர் போட்டிருக்குன்னா பாபிலோன் போட்டிருக்கு. பாபிலோன் கலாச்சாரம், இந்த உலகத்தின் அந்த கலாச்சாரத்தை தேவன் அழிக்கணும். இது அழிஞ்சு எரிகோ மாதிரி இது சரிந்து உழுவும் போது, அழிஞ்சு போகும்போது தான் புதிய எருசலேம் வர முடியும். அது ஒரு படமாக நம்ம பழைய பாடல பார்க்கலாம். சரி, 6வது வசனத்துல இங்க பாருங்களேன், இந்த ரெவலேஷன் 8ல இந்த 2வது வசனத்துல 7 தூதர்களை பார்க்கிறோம், 7 எக்கால அவங்க கொடுத்ததை பார்க்கிறோம். அது நடுவில் அதுக்கப்புறம் போன வாரம் நம்ம படிச்ச இன்னொரு தூதன் கதை வருது. அவர் என்ன பண்ணார் நம்ம போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அவரு கலசு தூப வர்க்கங்களை எடுத்துட்டு வந்து அதெல்லாம் ஜபத்தின் முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். ஏன் இது வந்து இந்த இந்த வசனம் முன்னாடி இருக்கு, இதுக்கப்புறம் கீழே தான் இந்த எக்காலமே ஸ்டார்ட் ஆகுது, இது ஏன் நடுவுல சம்பந்தம் இல்லாம வந்திருக்குன்னு நிறைய பேர் சம்பந்தமே இல்லை அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இந்த வசனம் ஏன் ரெண்டுலயே வந்திருக்கு எக்காலத்தை பத்தி, அதனோட கண்டினியூஷன் ஆறுல தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த எக்காலத்தினால வர ஜட்மெண்ட்ஸ் வந்து தேவனுடைய ஜனங்களுடைய பதிலுக்கு, ஜபத்துக்கு பதிலாக வருகிறது. அவங்க அனுப்புற அந்த ஜபம், எம்மட்டும் அவங்க ஜபிக்கிறாங்க இல்லையா, எம்மட்டும் இப்படி நடக்கும் அந்நியாயம், எம்மட்டும் அவங்களுடைய ஜனங்களை கவனிக்காம இருப்பாங்க, எம்மட்டும் இந்த மாதிரி உலகம் அழிக்கும் அப்படின்ற பாவம் தொடரும் அப்படின்னு அவங்க செய்யற ஜபத்துக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் இந்த எக்காலங்களை அவர் அனுப்புறதா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட சாம்பிளா நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தான் ஒரு நடுவுல ஒரு இன்டர்வல் மாதிரி வருது. எக்காலங்கள் கொடுக்கப்படுது, எக்காலத்துக்கு ரெடி ஆகுங்கன்னு கொடுக்குறாரு. அவங்க சவுண்ட், அவங்க எக்காலம் சவுண்ட் பண்றது எப்போ, ஆறாவது வசனத்துல தான் சவுண்ட் பண்றாங்க. அதுக்கு நடுவுல தான் இந்த ஜபத்தின் முக்கியத்துவம். ஏன்னா ஜபம் எவ்வளவு பவர்ஃபுல் நமக்கு உணர்த்தணும், அதுதான் இந்த ஜட்மெண்ட்ஸ் கொண்டு வருதுன்னு உணர்த்தணும். ஜபத்தை சாதாரணமா நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறத விட நம்முடைய ஜபத்துக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு நம்ம உணரணும். அதுக்காகத்தான் அது வருது. அப்படி ஏன் ஒன்னும் இல்லை, போன வாரம் கூட ஒரு நியூஸ் நம்ம படிச்சுட்டு போய் ஜபம் எவ்வளோ முக்கியம்னு மண்டே போய் நான் நியூஸ் பேப்பரை பார்க்குறேன். மண்டே போய் நியூஸ் பேப்பரை பார்த்தா இந்த பாகிஸ்தான் பெஷாவரில் ஒரு சர்ச்சில் 85 உடலுங்க கை காலன் இல்லாமல் சர்ச்சில் பாவம் எல்லாம் சர்ச் சர்வீஸை முடிச்சுட்டு போய் வெளியே போய், பாவம் நிறைய பேர் ஏழைங்க, சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் போய் வெளியே நிற்கிறாங்க லைனில் நின்று அவங்க சாப்பாட்டுக்கு நிற்கும்போது அங்கே போய் 85 உடலுங்க கை காலு தெரியாமல் உடலுங்கள் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் பறக்குதான் அந்த இடத்துல. எப்படி இருந்திருக்கும் சர்ச் செவரெல்லாம் ரத்த கரைங்க, என்ன ஒரு அநியாயம். அதை பார்த்த உடனே எனக்கு நாங்கள் இருக்கும்போது அது வைரலாக எரிஞ்சிச்சு. இதை படிச்சுட்டு போயிருக்கோம் இல்லையா, நான் எம்மட்டும் ஆண்டவரே இப்படி நடக்கும், எம்மட்டும் நான் இன்னைக்கு ஜபம் பண்றேன். இதை பார்த்த எத்தனை சபைகள், எத்தனை கிறிஸ்தவங்க கடவுளை நோக்கி ஜபத்தை ஏறெடுத்திருப்பாங்க. அந்த ஜபத்தை கேட்ட அந்த தேவன் சும்மா இருந்தாரா? மூணாவது நாள்லயே ஒரு அப்படியே அந்த தூதன் வந்துச்சு பாருங்களேன். அது எப்படி, ஏன் அவங்க தானா இவங்க அப்படின்னா, அந்த தேசத்து மேலதான் வந்துச்சு பாருங்க. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், தன்னுடைய ஜனங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறார். வருது பாருங்களேன், நம்மளே வாழ்க்கையில பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் பயங்கரமா நடக்க போகுது. அதுதான் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஜபங்களுக்கு பெரிய பவர் இருக்கு. ஏன்னா அங்க செத்ததை விட 3 மடங்கு ஜனங்க செத்த மாதிரி, இதெல்லாம் பழிக்கு பழி வாங்குறாரா ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் எப்படி செய்யறான்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆனா அவருடைய ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தீவிரவாதிகளே இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க தான், அவங்கள எதிர்த்துக்கிட்டோம்னா போச்சு, பயங்கரமா நடக்கும். ரொம்ப பெரிய அவங்களுக்கு இருக்கிற பவர் என்ன பெருசு, இந்த உலகத்துல பெரிய பவர் இல்லை. அவங்க ஜபம் பண்ணாங்கன்னா போதும், இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வருது பாருங்களா. போன வாட்டம் பார்க்கல, அவங்களுடைய ஜபங்களை எடுத்து அந்த கலசத்துல போட்டு நெருப்ப உலகத்துல கொட்டுறா இருப்பாருங்க. அது நடக்கிறத நம்ம பார்க்கறோம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த இந்த காட்சியை. முதலாவது இதை நம்ம பார்க்கலாம். இந்த எக்காலங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த குடிமக்கள் எருசலே அந்த எரிகோ குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உங்க ஊர் அழிய போகுது, உங்க ஊர் அழிய போகுது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஜாக்கிரதப்படணும். ஒரு நாளா எக்காலம் அவங்களுக்கு கேட்டிருக்கோம் இல்லைங்களா, 7 நாள் எக்காலம் ஊதுனார், அழிய போது ஜாக்கிரதப்படுங்க எந்திரிங்க அப்படின்ற எக்காலம் அவர் கேட்டிருக்கணும். அந்த மாதிரி இங்க என்ன ஆண்டவர் செய்யறாருன்னு பார்த்தோம்னா, இந்த பாபிலோன் உலகம் அழிய போற உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாருக்கும் இந்த எக்கால சத்தம் ஆண்டவர் ஊதுறார். ஏன்னா நிறைய டைம்ல ஆவிக்குரிய மயக்கத்துல தூக்கத்துல அநேக பேர் இருப்பாங்க, அந்த மயக்கத்துல இருந்து அவங்களை எழுப்பணும். சில நேரங்களில் இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அது அப்படியே பல்ஸ் எல்லாம் வெளியே கீழே போயிட்டு இருக்கோம், ஹார்ட் பீட் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கோம், அவங்களை எழுப்பணும்னு என்னன்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, நெஞ்சில போட்டு அடிப்பாங்க, பத்தாதுன்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, பயங்கர ஷாக் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அவங்க எந்திரிக்கல, போயிட்டாங்க நித்திய உலகத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல பாபிலோன் உலகத்துல வாழ்ற நம்ம ஆத்மால எந்திரிக்கலன்னா நித்திய ஆத்மா அழிவை நம்ம சந்திக்க வேண்டியதா வரும். அதனால எழுப்பணும் அவங்கள. ஆண்டவர் ஆண்டாண்டாக ஒரு ஒரு நூற்றாண்டுலயும் எக்காலம் ஊதிக்கிட்டே வர்றார். ஏன் எழுப்பணும் எழுப்பணும், நீ சாகிறதுக்குள்ள எந்திரிச்சிடு, உன் ஆத்மால எந்திரிச்சிடு, இந்த உலகத்துக்காக வாழாத, அழிய போற பாபிலோன் உலகம் இந்த உலகத்துல எந்திரிச்சிடுன்னு ஊதிக்கிட்டே வர்றார். ஆனா நிறைய பேர் அதை கேட்கறதில்ல, அதை கேட்கறதில்ல, கேட்காமையே அழிஞ்சு போறத நம்ம பார்க்கறோம். ஆனா ஒரு நாள் வரப்போகுது அவர் இனிமே ஊத போறதில்ல, இனிமே ஊதாம கடைசி நாள் வந்துடப்போகுது. அதுக்கு முன்னாடி ஊதுற எக்காலங்கள் தாங்க இந்த ஏழு எக்காலம், ஏழாவது எக்காலம் தான் ஃபைனல். அவர் ஃபர்ஸ்ட் எக்காலம் ஊதுறாரு. ஏன் ஊதுறாரு? ஒரு எச்சரிக்கை. அந்த அந்த எரிகோ மலையில ஒரு லேடி பொழைச்சா அந்த ஊர்ல, யாரு? ராஹாப். அவ என்ன பண்ணா? அவங்கள காப்பாத்தி ரெட்டு டேப்பு உங்க ஜன்னல்ல கட்டி வை, அது கட்டி வைக்கும் போது அதை பார்த்தா நான் அவங்கள காப்பாத்திடுவேன்னு ராஹாபுக்கு ஆண்டவர் அவங்க ஜனங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த எக்கால சத்தம் கேட்கிற நம்ம நம்ம எல்லாரும் மனம் திரும்பி நம்ம ஆத்மால இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அந்த ரெட் டேப் கட்டி இருக்கணும். நம்ம ஜன்னல் கட்டி இருக்கிறவங்க மாத்திரம் தான் தப்பிக்க முடியும், மத்த எல்லாரும் அழிய போறாங்க. அதுக்குத்தான் இந்த எக்கால சத்தம் ஊதுற. இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் பயங்கரமா ஒளிஞ்சு போக போகுது, இதை நம்பி வாழாத, மனம் திரும்ப எந்திரியும் ஆத்மால பரலோகத்துக்காக வாழு. எச்சரிப்பின் சத்தம் தாங்க இந்த எக்காலம். அதை பார்க்கும்போது பார்ப்போம் அந்த எக்காலம். முதலாவது எக்காலம் என்ன பார்க்கிறோம் நம்ம? இது நாலு எக்காலங்கள் வந்து பல்வேறு அடையாளங்களா வருது. ஒன்று வந்து பூமியின் மேல, ரெண்டாவது கடல்ல, மூணாவது ஆறுல, நாலாவது சூரியன் மேல, ஒரு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மேல வருத பாக்குறோம். இது வந்து பலவிதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இந்த உலகத்துல வருது. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் நடக்கிற பலவிதமான இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்கிற எக்காலங்கள். அது ஏனோ தானோ நடக்கிறது இல்ல, பூகம்பங்கள்லாம் நடக்கிறது ஏனோ தானோ நடந்துகிட்டு இல்ல, சுனாமி எல்லாம் வருது ஏனோ தானோன்னு இல்ல. நீ எந்திரி, இந்த உலகம் அழிய நோக்கி போயிட்டு இருக்கிறது, நீ எந்திரி எந்திரி, அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல எழுப்புற மாதிரி ஆண்டவர் எழுப்ப பாக்குற, ஆத்மால விழிச்சிரு. ஏன்னா நீ தூங்குற தூக்கம் மரண தூக்கம், நித்திய மரண தூக்கம், அது அக்னி கடல்ல எடுத்துட்டு போய் உன்னை சேர்க்கும், எந்திரி அப்படின்ற மாதிரி கதறி கெஞ்சி கூத்தாடி என்னென்னவோ பண்ணி அசைச்சு 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 பாக்குறார், அசைச்சு அசைச்சு பாக்குறார். ஆனா எந்திரிக்க மாட்டேன் நான் அப்படின்னு நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க, நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க கடைசி எக்காலம் வர வரைக்கும். அப்படி அதுதான் நம்ம இங்க வசனத்துல பாக்குறோம். சரி படிங்க.
முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது.
சரி, இந்த முதலாவது எக்காலம், இந்த ஒவ்வொரு எக்காலம் பாத்தீங்கன்னா முதலாவது எரிகோ படத்தை எடுக்கிறாரு. இன்னொரு படமும் ஒரு மிக்ஸ் பண்ணி தான் இது வருது, கலர் கலரா வருது. எகிப்தின் மேல வாதைகளையும் இவர் எடுக்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, எகிப்தின் மேல வர வாதைகளுக்கு அதே மாதிரி படம் தாங்க இது, அதே படம் தான். எரிகோ வார்னிங் மாதிரி வரும்போது அதனோட விளைவுகள் பார்த்தோம்னா எகிப்துல எப்படி வந்துச்சு அந்த மாதிரி விளைவுகள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். முதலாவது எக்காலம் ஊதும் போது பாருங்களேன், அங்க வந்து பூமியை நொறுக்கிறத பாக்குறோம். பூமியை நொறுக்கிறது என்ன வருது? முதலாவது எக்காலத்துல கல் மலையும் அக்கினியும் ரத்தம் வருதுங்களா, ரத்தம் கலந்த கல்மலை, கல்மலையும் அக்கினியும் பூமியில் கொட்டப்பட்டது. என்ன இது அப்படின்னா, சில பேர் வந்து லிட்ரலிஸ்ட், லிட்ரலா சொல்றவங்க வந்து பெரிய வால்கேனோ இது வந்து அந்த கேசஸ் வந்து ஒரு எண்ணி முடியாத ஒரு காம்ப்ளெக்ஸ் மலை வரப்போகுது, அந்த மலையில ரெட் கலரா வரப்போகுது, கல்மலையா கொட்டப்போகுது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி வரலாம் எனக்கு தெரியல, ஆனா இது வந்து ஒரு படமாக சிம்பாலிக்கா எழுதியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பாலிக், எப்படி ரத்தம் கலந்த கல்மலை எப்படி வரும், எங்க இருந்து பரலோகத்திலிருந்து ரத்தம் வர முடியும்? இது வர்றதுக்கு காரணம்னா பரலோகத்திலிருந்து பராமரிப்புல வருதுன்னு தான் நமக்கு காமிக்கப்படுது. அதாவது பலவிதமான மலைகள், புயல்களை ஏற்படுத்தக்கூடிய மலைகள், பலவிதமான அந்த நெருப்புனும் போது உஷ்ணமான காரியங்கள், அதெல்லாம் பூமியை கெடுக்க போகுது, பூமியை நொறுக்க போகுதுன்றதுக்கு ஒரு அடையாளமா எழுதியிருக்குதான். அதை பார்த்துக்கணும். அதோட விளைவு என்னவா ஏற்படுது?
அதனாலே மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று.
பசும்புல் எல்லாம் மூன்றில் ஒரு பங்கு. இதே மாதிரி யாத்ராமோ 9:22 கல்மலை எகிப்துக்குள்ள வந்துச்சு. அது 4வது வாதை. கல்மலை எகிப்துக்குள்ள வரும்போது இதே மாதிரி தான் கல்மலை அமைச்சார். கல்மலை அனுப்பும் போது அங்க என்ன பண்ணாரு தெரியுமா? 9:26 படிங்களா, 9:26 படிங்க. அந்த கல்மலை எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு
இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது.
அவரு அங்க வித்தியாசப்படுத்துறத இதுல பாக்குறோம். யாத்ராமத்துல கல்மலை எல்லாம் எகிப்து முழுவதுமா வந்து கோசான் பட்டணத்துக்கு கொண்டு வரல. ஏன் அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி தான் இந்த எக்காலம், முதல் எக்காலத்துல பயங்கரமான கல்மலை, ரத்தம் கலந்த கல்மலை நெருப்பு வரும்போது அவரு அத ஒரு பாகத்துக்கு மாத்திரம்தான் அனுப்புறார். கால் பாக உலகம் அழியறதுக்கு தான் அவர் விடுறார். முழு உலகமும் அழிஞ்சு போல. ஏன் தன்னுடைய ஜனங்களை எப்படி கோசான் நாட்டில் காப்பாத்தினாரோ அதே மாதிரி தன்னுடைய ஜனங்களை பூமியிலையும் காப்பாத்துறத ஒரு அடையாளமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கால் பாகம் தான் அழிஞ்சிருக்கு இல்லைங்களா, முழுசா அழியல, கால் பாகம் தான் அழிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது இதனோட பாதிப்பு என்னவா இருக்கும்? பலவிதமான பராமரிப்புல வருகிற சீற்றங்கள், பூமிக்கு நடக்கிற சீற்றங்கள், பூகம்பம் இருக்கலாம், உஷ்ணம், இந்த வறட்சி காலம் இருக்கலாம், ஏன் புயலுங்க இருக்கலாம், எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. முக்காவாசி பூமியில மரங்கள் இல்ல, செடிகள் இல்ல, எப்படி போயிட்டு இருக்கு பூமி? யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா போயிட்டு இருக்குது. விலைவாசி எல்லாம் ஏன் இங்க காய்கறி எல்லாம் ஜாஸ்தியா போகுறது, டிமாண்ட் எல்லாம் ஜாஸ்தியா ஏன் போகுறது? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு. இது எப்பவோ ஒரு நாள் திடீர்னு வரப்போறது இல்ல, இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. முக்காவாசி பூமி போயிட்டு இருக்கு, மரங்கள் செடிகள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது. ஏன்? இதுதாங்க ஒரு எக்காலம். விலைவாசி எல்லாம் கூடி போகுது. நீ நம்பி இருக்கிற பூமியில எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது. இந்த பூமிக்குனே வாழ்ற மனுஷனே எந்திரி எந்திரி, புயல்கள்லாம் அனுப்பி பாக்குறேன், மலைகள்லாம் அனுப்பி பாக்குறேன், பூகம்பங்களை அனுப்பி பாக்குறேன், எந்திரி. ஒரு வார்னிங் நமக்கு வருது. ஏன்னா நான் காலையில் சொன்ன மாதிரி எதை மனுஷன் ஆராதிக்கிறானோ கடவுள் அதை என்ன பண்றாரு, அதை அவனுக்கு கசப்பாக்கி விடுறார். அதுல அதுவே ஜட்ஜ்மெண்டா மாத்தி விடுறார். எதை நீ ஆரா, என்ன விட்டுட்டு மெய்யான ஜீவன் உள்ள தேவனை விட்டுட்டு வேற எதை ஆராய்க்க போனா அதை கசப்பாக்குற. மனுஷருங்க என்னங்க செய்யறது? பூமி ஆராதிக்கிறது இல்ல, பூமி தாய் அந்த தாயின்னு மலையை ஆராதிக்க வேண்டியது, அதை ஆராதிக்க வேண்டியது, என்னென்னவோ செய்யறாங்க. அதையே அழிக்கும்படி செய்யறாரு. ஏன் பூமியை உண்டாக்குனாரு? Romans 1:18 என்ன போட்டிருக்கு? காணுகிற காரியங்களை வைத்து, பூமியின் காரியங்களை வைத்து மனுஷன் என்ன பண்ணணும்? காணாத தேவன் எவ்வளவு பெரியவர்னு அறிந்து அவர் ஆராதிக்கணும். அது செய்யாத போது அந்த பூமியை அழிச்சுக்கிட்டு வர்றாரு. கால் பாகம் பூமி அழிஞ்சிருச்சு, ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. நம்ம இதை நினைச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கோ வரப்போதுன்னு, இல்ல ஆல்ரெடி ஆயிருச்சு. சரி, அடுத்த இதை பார்ப்போம். முதலாவது பூமியை நொறுக்குறத பாக்குறோம் ஒரு எக்காலமாக. அடுத்ததாக இரண்டாவது எக்காலம்,
அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது, அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தம் ஆயிற்று.
அடுத்ததாக சமுத்திரத்தை அவர் நொறுக்கிறத பார்க்கணும். அடுத்த வாதை, அடுத்த எக்காலம், அடுத்த வார்னிங் வந்து சமுத்திரத்தை நொறுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது என்ன லிட்ரலா? லிட்ரலா அப்படின்னா சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு நெருப்பு மலை மாதிரி ஒன்று வந்து சமுத்திரத்தில் உளுந்துச்சு, உளுந்த உடனே அது என்னவா இருக்கும், காமெட்டு வானத்தில் எவ்வளோ பறக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்தியா சைஸ் ஷேப்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸுக்கு ஒரு மலை வந்து உளுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சமுத்திரத்தில்? அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போது வந்து பயங்கரமான பயங்கரம் ஏற்பட போகுதுன்னு. ஒருவேளை கடைசி காலத்தில் நடக்கலாம் நமக்கு தெரியல, ஆனால் இது அடையாளமாக போட்டிருக்கு. ஏன்னா பலேற்பாடில் சமுத்திரங்க நெருப்பு வர சமுத்திரம்னா பலவிதமான ராஜ்யங்களுக்கு, கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற ராஜ்யங்களை அவர் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துது. இது எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து வருது, பராமரிப்புல இருந்து. ரெண்டாவது எக்காலம் என்ன தெரியுங்களா? மனுஷன் மனம் திரும்பணும், மனுஷன் எந்திரிக்கணும், ஆத்மால உயிர் பெறணும்ன்றதுக்காக கடவுள் சமுத்திரம் சீற்றங்களை அவர் அனுப்புறார். ஏன் அனுப்புனது இல்லையா? நமக்குலாம் இன்னும் வந்ததே இல்லையா? எத்தனை சுனாமியை பார்த்துருக்குறோம். எப்ப பார் நியூஸை பாருங்களேன், கடல் சீற்றம், கடல் சீற்றம், கடல் சீற்றம். ஏன் இதெல்லாம் வருது? நியூஸை பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா இதெல்லாம் மனுஷனுக்கு வார்னிங்க. இதெல்லாம் எக்காலம் ஊதுறாரு, பயங்கர சத்தமா ஊடுறாரு. ஆனா காதுல உங்களுக்கு நல்லா கேக்குது, ஐயோ ஆண்டவர் அழிய போற உலக அழிக்க போறாருன்னு. ஆனா நிறைய பேர் எந்திரிக்க மாட்டேன்றாங்க அதை பார்த்துட்டு. இயற்கையின் சீற்றங்கள், சமுத்திரத்தின் சீற்றங்கள், எத்தனை சுனாமி வந்துச்சு. அந்த சீற்றத்துல என்ன போட்டிருக்குன்னா, என்ன ஆச்சு, அந்த மலை வந்து உளுந்த உடனே தண்ணியெல்லாம் ரத்தம் போல், கால் பாகம் கடல் தண்ணி வந்து ரத்தம் போல் மாறிடுச்சு. நம்ம பார்க்கல யாத்ராமத்தில் அவர் ரத்தம் போல மாத்தின அதே படம் தான் இங்கே பயன்படுத்துறார். 2010 வந்து இந்த கல்ஃப் ஆயில் ஸ்பில்லுன்னு வந்துச்சு. இந்த கல்ஃபில் வந்து எண்ணெய் உடஞ்சி போய் வந்துச்சு தெரியுங்களா, கடல்லலாம் எண்ணெயாக மாறி பயங்கர, உங்களுக்கு தெரியாது அது அதுதான் நடக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர். ஏன்னா தண்ணி ரெட்டாக தெரிஞ்சு, நியூஸ்லலாம் ரெட்டாக தெரிஞ்சு தண்ணி, எவ்வளோ மிருகங்க செத்துருச்சு, எண்ணெய்லாம் போய் கலந்துருச்சு. இதெல்லாம் ஏன் அனுப்புகிறார் ஆண்டவர்? எக்காலங்கள் ஊதுகிற எக்காலங்கள் அவர் அனுப்பிட்டு இருக்கிறார். இன்னும் பயங்கரமான காரியம் இந்த மாதிரி ஒரு ஒரு இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வரைக்கும் சமுத்திர சீற்றங்கள் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. ஒரு ஒரு நூற்றாண்டுலயும் நடந்திருக்கு. போன நூற்றாண்டு டைட்டானிக் எல்லாம் எவ்வளவு பெரிய பேர் அசைச்சிச்சு அந்த மாதிரி சமுத்திர சீற்றங்கள். அந்த ஆயில் ஸ்பில்லு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு, ஒரு 2010 மூணு வருஷத்துக்கு பின்னாடி தான் இப்போதான் சுனாமி நடந்துச்சு. அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய காலங்கள் அதான் நான் பார்க்கறேன். இன்னும் பெரிய அநேக சமுத்திர சீற்றங்கள் வந்து அநேக மக்கள் ஆண்டவர்கிட்ட கிட்ட கொண்டு வந்திருக்குங்க. அநேக பேர் எக்கால சத்து கேட்டிருக்காங்க. ஜான் நியூட்டன் யார் தெரியுமா? அமேசிங் கிரேஸ்ன்னு நமக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதை எழுதினவர் அவர் தான். அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட வந்தார் தெரியுமா? ஒரு சமுத்திர சீற்றம் தான். அவர் கப்பலில் இருக்கிறாரு, ஒரு அடிக்குது, புயலாம் அடிக்குது பயங்கரமா, அவர் சாக போறேன்னு நினைச்சிட்டு அவர் நிச்சயமாகவே செத்து தான் போயிருப்பார். போய் கடல்ல கீழே எங்கேயோ அந்த கப்பல்ல போய் கீழே எங்கேயோ விழுந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த எக்காலம் அவர் காது கேட்டுச்சு, வந்துட்டார் மனுஷன். இன்னொரு மனுஷன் வந்து நமக்கு இட் இஸ் வெல், இட் இஸ் வெல்னு ஒரு பாட்டு எழுதுறான். ஒரேஷியஸ், ஒரு பேர் என்ன, ஒரேஷியஸ் ஸ்பாஃபோர்ட் அப்படின்றவர். அவரு கடல் சீற்றம் தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துச்சு. அவருக்கு ஒரு பிசினஸ்ல பெரிய லாஸ், நெருப்பு வந்து லாஸ் ஆயிடுச்சு. சரி, அவர் மனைவி மூணு பிள்ளைங்க, அவருக்கு மூணு பிள்ளைங்களை கடல்ல ஏற்றி அனுப்புறாரு. அவர் ஷிப்பு தான் அந்த காலத்தில் எழுப்பி அனுப்பும் போது அது போய் ஒரு இடத்துல இன்னொரு கப்பலோடு மோதி 20 நிமிஷத்துல மனைவி பிள்ளைங்க எல்லாரும் முழுகி செத்துட்டாங்க. ஒரு வாரம் கடந்து அவர் அதே கப்பல்ல போறார், அதே கப்பல் வேற கப்பல் போறார். போய் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு இங்க போச்சு, போன வாரம் தான் அவங்க மனைவி மூணு பிள்ளைங்க அந்த இடத்துல செத்துருக்கோம், எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த இடத்துல தான் இட் இஸ் வெல், இட் இஸ் வெல் வித் மை சோல் அந்த பாட்டு அங்கதான் எழுதின. அவர்கிட்ட அந்த பராமரிப்பின் பயங்கரம் மனம் திரும்பி வச்சு இந்த உலகத்தை வெறுக்க வச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துச்சு அந்த மனுஷன். அந்த எக்கால சத்தம் அந்த மனுஷனுக்கு கேட்டுச்சு. எல்லாரும் இப்படி வர்றது இல்ல, நிறைய பேர் ஃபேரோ மாதிரி ஆண்டவரை முறுமுறுக்கிறது, என்ன இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி செஞ்சு. ஃபேரோ திருந்தனானா கடைசி வரைக்கும்? எத்தனை காலம் வத்து வாதைகள் வந்து திருந்தல பாருங்களேன், இருதயம் கடினப்பட்டு தான் போச்சு. நிறைய பேருக்கு அப்படித்தாங்க, ஆண்டவருடைய எக்கால சத்தங்கள் அவங்களுக்கு கடினப்படுத்திடுது. இப்படி எனக்கு நடக்குதே, இப்படி எனக்கெல்லாம் பண்ணுதே, நீ திருந்தனோன்னு ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்காரு பராமரிப்புல. உன் இருதயம் திருந்தாம இருக்கு, இருதயம் மாறாம இருக்கு, எப்ப திருந்த போற? ஆனா அதை பார்த்து முறுமுறுத்து ஆண்டவரை பழி சொல்றோம் ஃபேரோ மாதிரி. ஆனா திருந்துறது இல்லை, அது எக்காலம் கேட்கறது இல்லை. ஆனால் அந்த மனுஷன் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, மூன்றாவது எக்காலத்தை பார்ப்போம்.
மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்தது, வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது.
மூன்றாவது எக்காலம் வந்து ஆறுகளை கெடுக்கிறத பார்க்குறோம். பாருங்களேன், அதே மாதிரி அந்த முதலாவது வாதையில அவங்க ஆண்டவர் ரத்தமா மாத்தின பிறகு எகிப்துல குடிக்கிற தண்ணி இல்லாம போச்சு, எல்லாம் வாசனை, தண்ணியை பார்த்தா பயங்கர வாசனை அடிக்குது. அதே மாதிரி இந்த காலத்துல இயேசுடைய முதலாவது வருகையிலிருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் ஊர்களில் ஓடுற தண்ணிகள்ல வரக்கூடிய பயங்கர தீமைகள் இதுல போட்டிருக்கு. ஊர்ல ஓடுற தண்ணி, ஆறுகள் தானே நமக்கெல்லாம் தண்ணியா வருது இல்லைங்களா, அது கெடுக்கிறத இதுல போட்டிருக்கு. அடிக்கடி இது சரித்திரத்துல நடக்கிறத பாக்குறோம். ஒரு புயல் வந்து எல்லா கிராப்ஸை கெடுத்து போடுறத பார்க்கல நம்ம எவ்வளோ வாட்டி பார்க்குறோம். அந்த உத்தரகண்டில் நடந்தது ஆறுடைய சீற்றம் தானே, எவ்வளோ இது பார்க்குறோம். இன்னும் டேம்ஸ் எல்லாம் உடஞ்சி எத்தனை பேர் அழியறத பாக்குறோம். இன்னும் தண்ணி நமக்கு இருக்கிற நிறைய 80% வியாதி எதுல இருந்து வருது தெரியுமா? இப்பெல்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரியா இருக்கு. காவேரி தண்ணி எல்லாம் நீங்க பார்த்து எங்க வீட்டுல வரோம், பயங்கர மண்ணா வரும், மண்ணா வரும். அந்த காலத்துலலாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு, இப்பெல்லாம் இருக்கு. நீங்க பிடிக்கிறீங்களா தண்ணி? எங்க வீட்டுல அப்படி வருது, உங்க வீட்டுல எப்படி வருதுன்னு தெரியல. ரொம்ப மட்டியா வரும். குடிக்கிற தண்ணி தான், குடிக்கிற மாதிரியா இருக்கு. அந்த தண்ணிய குடிச்சா என்ன ஆகுது மனுஷன்? இதெல்லாம் என்ன தாங்க எக்காலம், இந்த உலகம் எந்திரி எந்திரி மனுஷனே எந்திரி, அது கசப்பா இருக்கு. அநேக டிசீசஸ் வருது, அநேக வியாதிகள், மனுஷனே சாவடிச்சிருது தண்ணிங்க நிறைய காரியங்கள்ல. அதான் என்ன போட்டிருக்கு அந்த ஆறுகள், வியாதி வந்து இந்த தண்ணி தாங்க, நம்ம குடிக்கிற தண்ணி தான். அதனாலதான் தண்ணி கேட்க விலை, இப்போ கேன் எல்லாம் வாங்கி குடிக்கிறோம், அது குடிச்சாலும் பிரச்சனை தான். இதெல்லாம் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ். சரி, அடுத்ததாக பார்ப்போம். அடுத்த ஜட்ஜ்மெண்ட்,
நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது, அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருள் அடைந்தது, பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று, இரவிலும் அப்படியே ஆயிற்று.
இது 9வது வாதை, எகிப்தின் மேல வந்த வாதை வந்து ஃபுல்லா 3 நாள் இருள் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம். அந்த வாதை தான் இங்க ஒரு படமாக போட்டிருக்கு. அதாவது சூரியன் நட்சத்திரம் அதனோட அது மேல அதை நொறுக்கிறத இங்க பாக்குறோம். ஆண்டவர் வந்து தன் இறையாண்மையில ஒரு பங்கத்தான் அவர் பாதிக்க வைக்கிறார், முழுசா அவர் பாதிக்க வைக்கல. இந்த கோசான் பட்டணத்துல ஒண்டி வெளிச்சம் இருந்துச்சுன்னு வந்த மாதிரி ஒரு பங்கத்தான் அவர் பாதிக்க வைக்கிறார். அதனால ஒரு எக்லிப்ஸ்ன்றாங்க, ஒரு எக்லிப்ஸ் வரும், முக்கா சூரியன் தான் தெரியும், முக்கா சூரியன் தான் தெரியும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படி வரலாம், ஆனா இது ஒரு அடையாளமா போட்டிருக்கிறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன, தன்னுடைய ஜனங்களை ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடையாளமா போட்டிருக்கிறது. சரி, இந்த 4 வாதைகள், இந்த 4 எக்காலங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன, எதை நொறுக்கிறாரு, பூமியை நொறுக்கிறத பார்க்கணும். பலவிதமான பூமியின் சீற்றங்கள் ஆண்டவர் ஆத்மால தூங்கிட்டு இருக்க மனம் திரும்பாத மனுஷனை எழுப்புறதுக்கு அவர் செய்யற சீற்றங்கள். 2வது சமுத்திரம், சமுத்திர சீற்றங்கள். 3வதாக ஆறுகள்ல வர சீற்றங்கள், பயங்கரமான, அதுல எத்தனையோ பேர் சாகிறத நம்ம பாக்குறோம். 3வது 4வது சூரியன் சந்திரத்துல நடக்கிற சீற்றம், இதாங்க எக்காலம், ஒரு வார்னிங். அடுத்ததாக படிங்க,
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன், அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன்.
அடுத்ததாக வர காட்சி வந்து நடு வானத்துல ஒரு தூதன்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, ஏஞ்சல், இல்ல ஏஞ்சல் அந்த டிரான்ஸ்லேஷன்ல வருது, ஈகிள், ஈகிள் போட்டிருக்குங்களா, ஈகிள் தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். என்னன்னா இந்த 4 வாதை, இந்த எக்காலங்கள் முடிஞ்ச பிறகு ஒரு ஈகிள் வானத்துல பறக்குதான். பறந்துட்டு அந்த ஈகல் என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, அது
மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன்.
அந்த ஈகல் வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது வானத்துல. என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, இன்னும் இந்த எக்கால சத்தம்லாம் ஊதியாச்சு, 4 எக்காலம் ஊதி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் மனுஷங்க மனம் திரும்பல, மனம் திரும்பாதப்ப இப்ப பூமியில இருக்கிற மனுஷர்களுக்கு ஐயோ ஐயோ. ஒரு தடவை ஐயோ சொன்னாவே பயங்கரம், எப்ரேயர்ல 3 தடவை ஐயோ சொன்னா உண்மையாவே ஐயோ, அது பயங்கரம். 3 தடவை ஏசு சொன்னது மெய்யாகவே மெய்யாகவே, ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங், 3 தடவை சொன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அர்த்தம், ஐயோ ஐயோ. ஏன் ஈகிள் போய் அங்க சொல்லுது அப்படின்னா, ரொம்ப பயங்கரமான படத்தை ஆண்டவர் காட்டுறாரு இதுலயும். என்ன படம்னு பாத்தீங்கன்னா, 19வது அதிகாரம் 17வது வசனம் படிங்களா,
பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவைகள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்திற்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான்.
இது ஒரு படம், கழுகுகளுக்கு விருந்து ஆண்டவர் ரெடி பண்ண போறார். அது எல்லா கழுகுகளையும் அவர் அங்க வரவேற்கிறார். அது கடைசி நாள் வந்துருச்சு, வரவேற்கிறாரு. இந்த கழுகு என்ன பண்ணுது, வானத்துல இருந்துகிட்டு நாலு எக்காலம் ஊதியாச்சு. பாவி மனுஷனை கடவுள் எழுப்பி 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 பாக்குறாரு. செத்து போன மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான், அவனுக்கு உயிர் வரமானு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பூமி அசைச்சு பாக்குறாரு, சமுதிரத்தை அசைச்சு பாக்குறாரு, தண்ணி ஆறுகளை அசைச்சு பாக்குறாரு, சூரியன் சந்திரன்ல அசைச்சு பாக்குறாரு. இவன் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, எந்திரிக்க மனம் திரும்பதுல அது பார்க்க மாட்டது. ஒரு கழுகு வந்து செத்து இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்குமா தெரியுங்களா? அதுக்கு வாசனை வரணும். கெட்டு கெட்டு போகும்போது உடம்பு வாசனை வராது, அது வாசனை நல்லா தெரியுமா அதுக்கு? ரொம்ப இவ்வளவு தூரம் இருக்கும்போது வாசனை தெரியும். இன்னொன்னு கண்ணுல பார்க்கமா, ரொம்ப ஷார்ப் கண்ணு, கழுகு கண்ணு மாதிரி பெருசு, அது பார்க்கமா? பார்த்துட்டு அதுக்கு அது உடம்பு அசையில, கால் அசையில, தலை அசையில, ஒண்ணுமே மூச்சு உடலன்றது நல்லா ஷார்ப்பா பார்க்குமா? செத்துருச்சுன்னு தெரியுமா அதுக்கு? தெரிஞ்ச உடனே அந்த செகண்ட்ல கல்லு உடுற மாதிரி இறங்குமா? அது இறங்குறத பார்த்துட்டு அது கூட இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமா அதனோட சிக்னலோ இது கண்டுபிடிச்சிருச்சுன்னு? மத்ததெல்லாம் சேர்ந்து இறங்கி வந்து ஆயிரக்கணக்கான கழுகுகள் வந்து அந்த உடம்பு மேல உட்காரும், உட்காந்து பிச்சு பிச்சு தின்னும். கழுகு ஒரு பயங்கரமா மாம்சம் தின்ற ஒரு மிருகம், ஒரு பறவை, ரொம்ப பயங்கரமான பிச்சு பிச்சு தின்னும், அது பயங்கரமா தின்னும். அதை ஒரு படமாக இங்க எடுத்து காட்டுறார். என்ன, அந்த கழுகு அங்க பார்த்து மனுஷருங்க மனம் திரும்பல, உயிர் வரல, திருந்த மாட்டேன்றாங்கன்னு பார்த்த உடனே ஒரு அசைவும் தெரியல அதுக்கு பூமியில. கடவுள் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாரு, இன்னமே ஐயோ அதுக்கு ஒரு விருந்த பாக்குது, கீழே அதுக்கு ஒரு விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துது. உங்களுக்கு ஸ்கை பரியல்னா என்ன தெரியுமா? ஸ்கை பரியல்னா இந்த மலை பாங்குல வாசிக்கிற மக்கள், இந்த புத்திஸ்ட் அவங்களாம் வாசிப்பாங்க. அவங்க வந்து எங்கேயோ மண் இல்லை, அடக்கம் பண்ண முடியாது, பாடி அடக்கம் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அங்கே ஸ்கை பரியல்னா பறவைகளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பாடியை வந்து வச்சுட்டு ஒரு தூபம், ஒரு சென்ட் அனுப்புவாங்களாம். அந்த சென்ட் என்னான்னு அந்த பறவைக்கு நல்லா தெரியுமா? அந்த சென்ட்டை பார்த்த உடனே அது இறங்கி கூட்டமாக வந்து அங்கே இருக்கிற பாடியை கிளியர் பண்ணிட்டு போயிடும். அகோரமாக தான் இருக்கு காட்சி, ஆனால் ஆண்டவர் அந்த காட்சியை தான் இங்கே கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி இந்த பறவை மனம் திரும்பல, மனுஷன் திருந்தலை, இத்தனை வாதைகள் வந்தோம், இத்தனை எக்காலங்கள் ஊதியம் திருந்தலைன்னும் போது அவன் தலைமையில கழுகுகள் திரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு இவன் கதை. மனம் திரும்பாதவர்கள் தலைமையில ஆல்ரெடி கழுகுகள் வந்திருக்குது. அந்த கழுகு கத்திக்கிட்டு இருக்கு, ஐயோ ஐயோ ஐயோ, இன்னமும் திருந்தலையே, இத்தனை சுனாமி வந்து திருந்தலையே, இத்தனை பூகம்பம் வந்து திருந்தலையே, 2012 உலகம் முடிய போதுன்னு சொன்ன உடனே அதை கூட திருந்தலையே நீ, இன்னமே வரப்போற வாதைக்கு ஐயோ ஐயோ ஐயோ. கழுகு ஆல்ரெடி வந்து மேல சுத்திக்கிட்டு இருக்கு, ஆத்மா அசைய மாட்டேன், மனம் திரும்புதல் ஒண்டி வரமாட்டேன், செத்த பெணமா, இன்னும் நடமாடுற பெணமா இருக்கிறே, கடவுள்கிட்ட உயிரே இல்லை, இந்த கழுகு வந்துருச்சு. அதான் அங்க அந்த படம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா ரெவலேஷன்ல கடவுள் முறன்றது கூட பாக்குறதுல தெரியுமா? எவ்வளோ கடைசி புக்கு அவர் எழுதுற புக் இல்லைங்களா, அதுல எவ்வளோ அகோரமான படங்களை போடணுமோ போட்டிருக்க, இன்னும் பயங்கரமா வரப்போகுது. இது ஒன்றும் இல்லை, போட்டிருக்க இந்த படம் தான் அங்க காட்டுற கழுகு தலைமையில வந்துருச்சு அப்படின்றதுக்கு. நீங்க நம்மள சில பேர் வந்து பிசாசுடைய முத்திரையை வாங்கிக்கிட்டு உங்களுடைய இச்சையை இன்னும் போஷித்துக்கிட்டு வலு சர்ப்பத்தோடு நீங்க உறவு சம்பந்தம் வச்சிருக்கலாம். இந்த எக்கால சத்தம் இன்னைக்கு கேட்கப்படுது, இன்னைக்கு மனம் திரும்பணும். சில பாவங்க உங்ககிட்ட இருக்கு, அந்த பாவத்துக்காக நீங்க மனம் திரும்பணும். இன்னும் எத்தனை காலம் இப்படி இருக்க போறோம்? இயேசு கிட்ட இருந்து இந்த எக்கால சத்தம் நமக்கு கேக்குது. அந்த இல்ல, நான் இன்னும் தொடர்ந்து இப்படித்தான் போவேன்னா உங்க ஆல்ரெடி உங்க தலைமையில கழுகு சுத்திட்டு இருக்கு, அதை பார்க்கணும். நாங்க கழுகு சுத்திட்டு இருக்கு, இன்னும் அப்படிதான் போவேன்னா என்ன தெரியுமா, இன்னும் செத்து இன்னும் வாசனை வருது அந்த கழுகுக்கு. இன்னும் கழுகுகள் சேரப்போது தலைமையிலன்னு அர்த்தம். அந்த படம் தாங்க இதுல வருது, பயங்கரமா வருது. அதான் இந்த கழுகு படம் நமக்கு ஒரு மாதிரி அகோரமா இருக்கலாம், யோசிச்சு பாருங்களேன். அது யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பிக்சர், அந்த கழுகு வந்து நம்ம உடம்ப பிச்சு பிச்சு தின்ற ஒரு